நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 27 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் உதவிகள் சென்றடைவதில் சிரமங்கள் உள்ளதாக வந்துள்ள செய்திகள், இலங்கையின் வட மாகாணத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அது குறித்த ஒரு பார்வை,
2009 யுத்தம் முடிஞ்சது போல யாழ்ப்பாணம் வந்தேன், எங்களுடைய வீடுகள் எல்லாம் சிரமட்டமாகப்பட்டு போகுது, இந்து வந்தனையும் வீடு சட்டை இல்லை, நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம், இங்குள்ள அரசு அதிகாரிகள் எங்களை இதெல்லாம் புறக்கணித்தே வந்தாங்க, நாங்கள் இங்கேயிருந்து மீண்டும் திரும்பி போறது தான் அவங்க விரும்பினாங்க.
டெல்லியில் நடைபெறும் இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாடு எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு உதவும் என்பது குறித்த ஒரு பார்வை,
சைனா வந்து $200 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல, ஆனா இந்தியா வந்து ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலி இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சமீட்னால வந்து என்னன்னா பிசினஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் ஆனதால இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டோர் ஓபன் ஆகுது. இப்போ
இன்ன பிற செய்திகளும் நிறைவாக அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம்.
செய்திகள் வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ல்ஸ் பீட்டர்.
அமெரிக்காவில் மேலும் ஒருமுறை அரசு முடங்கிப் போவதை தடுக்கும் நோக்கில் நாடாளுமன்றத்தில் உள்ள குடியரசுக் கட்சியின் உறுப்பினர்கள் அரசு கொண்டு வந்துள்ள வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவது தொடர்பில் ஒரு இணக்கப்பாட்டை எட்டியுள்ளனர். இப்போது எட்டப்பட்டுள்ள உடன்பாடு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு அரசு செலவினங்களை $8 பில்லியன் அதிகரிக்கும். எதிர்வரும் 2017 மார்ச் வரை நீடிக்கும் இந்த வரவு செலவு திட்ட ஒப்பந்தமே அதிபர் பராக் ஒபாமாவினால் மேற்கொள்ளப்பட்ட கடைசி நிதிநிலை அறிக்கை உடன்பாடாகும். அமெரிக்க அரசு அடுத்த மாதம் 3 முன்னர் தனது கடன் வாங்கும் அளவை உயர்த்த வேண்டும் அல்லது வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முடியாத நிலை ஏற்படலாம். இந்த சூழலில் இந்த உடன்பாட்டிற்கு ஒப்புதல் அளிக்குமாறு நாடாளுமன்றத்தை அதிபர் மாளிகை கேட்டுக்கொண்டுள்ளது.
தென்சீன கடற்பரப்பில் சீனாவால் அமைக்கப்பட்டுள்ள சேட்கு தீவுக்கு அருகே தனது போர்க்கப்பல் ஒன்றை பயணிக்க வைப்பதற்கு அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சீனாவில் உள்ள அமெரிக்க தூதருக்கு சீன வெளிநாட்டு அமைச்சகம் அழைப்பாணை அனுப்பியிருக்கிறது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை மிகவும் பொறுப்பற்ற செயல் என சீனாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் சாங் யே சிங் எச்சரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தனது தேசிய இறையாண்மை மற்றும் பாதுகாப்புக்கு தீங்கு ஏற்படுத்தும் செயல்களை செய்வதை நிறுத்த வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சீனா தனது பிரதேசம் என்று அறிவித்துள்ள செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள தீவை சுற்றியுள்ள 12 கடல் மைல்கள் பரப்புக்குள் USS லாசன் என்ற அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பல் வந்துள்ளது. சீனாவின் இந்த உரிமைகோரலுக்கு அமெரிக்காவும் பிராந்தியத்திலுள்ள மற்ற நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன.
கிழக்காசிய வலயத்தில் உள்ள பல நாடுகள் அமெரிக்காவின் செயலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. கடல் பகுதியில் கப்பல்கள் சுதந்திரமாக செல்வது என்பது இந்த பகுதியில் நீண்டகாலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை என கூறிய பிலிப்பைன்ஸ் அதிபர், பதற்றம் அதிகரிப்பதற்கு எந்த பிரச்சனையையோ காரணத்தையோ தான் காணவில்லை என தெரிவித்தார். சீனாவின் கட்டுமான திட்டம் ஏற்கனவே இருந்த நிலைமையை மாற்றிவிட்டது என தெரிவித்த ஜப்பான் உயரதிகாரியொருவர், எனவே சர்வதேச சமூகம் கவலைகளை பகிர்ந்து கொள்வது சரியானதே என குறிப்பிட்டார்.
வடக்கு ஏமனில் உள்ள தனது மருத்துவமனைகளில் ஒன்று பல தடவைகள் சவுதி தலைமையிலான விமான தாக்குதல்காரர்களால் தாக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான மெடிசின் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் கோட்டையாக திகழும் சதாவில் உள்ள தனது மருத்துவமனை மீது 5 அல்லது 6 தடவைகள் விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக மேற்படி அமைப்பின் மருத்துவர் ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார்.
There were maybe 5 or 6 airstrikes. The first one started at 10:30 last night.
தமது ஊழியர்களோ அல்லது நோயாளிகளோ கொல்லப்படவில்லை எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். முதலாவது விமான தாக்குதல் மருத்துவமனையின் ஒரு பகுதி மீது மேற்கொள்ளப்பட்டுள்ளதோடு இந்த மருத்துவமனையை இரவில் பயன்படுத்துவதில்லை எனவும் அவர் தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சவுதி தலைமையிலான கூட்டுப்படையினர் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை.
பாகிஸ்தானின் தெற்கு வசிரிஸ்தானில் உள்ள சோதனை சாவடி ஒன்றின் மீது ஆப்கானிஸ்தான் எல்லையிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் தனது படையினர் 7 கொல்லப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் யார் என்பது உடனடியாக தெளிவாக தெரியவில்லை. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கு அருகேயுள்ள பாகிஸ்தானின் 7 பழங்குடி பிரதேசங்களில் தெற்கு வசிரிஸ்தானும் ஒன்று.
அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் அகதிகளாக இருக்கும் முன்னணி விளையாட்டு வீரர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் என சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் அறிவித்துள்ளது. அவர்கள் ஒலிம்பிக் கொடியின் கீழ் பங்கேற்பார்கள். இதுவரையில் அவர்கள் அகதிகளாக இருப்பதால் சொந்த நாட்டின் சார்பில் போட்டியிட முடியாத காரணத்தால் ஒலிம்பிக்கில் பங்கேற்க இயலாத நிலை இருந்தது.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக பன்னாட்டுச் செய்தி ஒன்று. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் வேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் சென்றடைவதிலும் சிரமங்கள் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அதிலும் குறிப்பாக தொலைதூர மலைப்பகுதிகள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இந்த சிரமங்கள் கூடுதலாக நீடிக்கின்றன என்று தொண்டு நிறுவனங்கள் கூறுகின்றன. இதுகுறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலர் உயிரிழந்துள்ள நிலையில் அவர்களுக்கான உதவிகள் விரைவாக தேவைப்படுகின்றன என பிளான் இன்டர்நேஷனல் எனும் தொண்டு நிறுவனத்தின் தலைவர் உயரதிகாரி டாக்டர் உன்னிகிருஷ்ணன் பிபிசியிடம் தெரிவித்தார்.
நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதி மிகவும் பெரியது. இந்த பகுதி இப்போது மிகவும் மோசமாக உள்ளது. ஆயிரக்கணக்கான வீடுகள் அழிந்து அல்லது சேதமடைந்து உள்ளன. சில கட்டடங்களுக்குள் மக்கள் இன்னமும் சிக்கியுள்ளனர். நாம் விரைவாக செயற்பட வேண்டும். அவர்களுக்கு இப்போது மருத்துவ உதவியும் தேவைப்படுகிறது.
We need to act quickly and they need medical assistance now.
என்றார் டாக்டர் உன்னிகிருஷ்ணன். இதேவேளை நிலநடுக்கத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள தொலைதூர இடங்களான பாகிஸ்தானின் வடக்கு பகுதி மற்றும் ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு பகுதிகளுக்கும் மீட்பு பணியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சேரிட்டி கன்சர்ன் இன்டர்நேஷனல் அமைப்பின் ஆப்கான் பிரதிநிதி ஜானு ராவ்
கூறுகிறார்.
நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி மதியம் 1:40 மணி அளவில் இடம்பெற்றது. மாலை 5 மணியாகும் போது இருட்டிவிட்டது. ஆதலால் மதிப்பீடுகளை மேற்கொள்வதற்கு சாத்தியமில்லாமல் போய்விட்டது. அத்துடன் சில பகுதிகளில் தாலிபான்களுடனான சண்டை காரணமாக பாதுகாப்பு இல்லாத நிலைமையும் உள்ளது. பல மாவட்டங்களில் 200 வீடுகள் வரை முழு அளவிலோ அல்லது பகுதி அளவிலோ சேதமடைந்துள்ளன. இப்போது மிகவும் குளிராக உள்ளது. ஆதலால் நாம் அவர்களுக்கு தற்காலிக குடியிருப்புகள், போர்வைகள் மற்றும் குளிரை தாங்கக்கூடிய உடைகளை வழங்க
வேண்டும்
என்றார் சேரிட்டி கன்சர்ன் இன்டர்நேஷனலின் ஆப்கானிஸ்தானிற்கான இயக்குநர் ஜானு ராவ். நிலநடுக்கத்தில் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானின் வடக்கு மற்றும் ஆப்கானிஸ்தானில் உள்ள மக்கள் நிலநடுக்கத்திற்கு பிந்திய தாக்கங்கள் உணரப்படலாம் என்ற அச்சம் காரணமாக தமது வீடுகளுக்கு செல்ல பயந்து மிகுந்த குளிரின் மத்தியிலும் இரவினை வீடுகளுக்கு வெளியே கழித்துள்ளனர். 280 பேர் வரை பலியானதாகவும் 2000 பேர் வரையிலானோர் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இதுவரை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த எண்ணிக்கை உயரக்கூடும் எனவும் கவலைகளும் உள்ளன. பாதிப்பிற்குள்ளான தூர இடங்களில் உள்ள மக்களுக்கு தேவை உதவிகளை வழங்க மீட்பு மற்றும் உதவி பணியாளர்களும் முயற்சித்து வருகின்றனர். மலை பிரதேசங்களில் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சூழலில் ஆப்கான் தொலைக்காட்சியில் தோன்றிய ஆப்கானிஸ்தான் அதிபர் அஷ்ரப் கானி பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுமாறு ஆப்கான் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார்.
ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் சென்றடைவதில் உள்ள சிக்கல்கள் குறித்த பிபிசியின் செய்திக்குறிப்பை கேட்டீர்கள். தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையின் வடபகுதியிலிருந்து விடுதலை புலிகளால் முஸ்லிம்கள் பெருமளவு வெளியேற்றப்பட்டு 25 ஆண்டுகள் ஆகின்றன. அப்படி வெளியேறியவர்கள் பெரும்பாலும் புத்தளம் மற்றும் அதை அண்டிய பகுதிகளில் குடியேறினார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்னமும் தமது சொந்த இடங்களுக்கு வந்து குடியேற முடியாத சூழலே உள்ளது. விடுதலை புலிகளால் பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட அந்த முஸ்லிம்களின் நிலை இன்று எப்படி உள்ளது என்று ஆராய்கின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமாகாணத்திலிருந்து விடுதலை புலிகளினால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு 25 வருடங்களாகிவிட்ட போதிலும் அவர்கள் மீண்டும் சொந்த இடங்களில் மூழ்குடியேறுவதற்குரிய முறையான நடவடிக்கைகள் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட 90,000 முஸ்லிம்கள் தற்காலிக வதிவிடங்களில் வாழ்ந்து கொண்டிருப்பது நாட்டில் நீதி மற்றும் நல்லிணக்க செயல்முறையிலுள்ள ஒரு குறைபாடாகவும் குற்றச்சாட்டாகவும் உள்ளது என்று சமாதான பேரவை விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றது. இது இலங்கை கைச்சாத்திட்டுள்ள சர்வதேச உடன்படிக்கைகளில் தங்கள் சொந்த இடங்களுக்கு திரும்புவதற்கு அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை மீறியுள்ளது என்றும் சமாதான பேரவை அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. விடுதலை புலிகள் கடந்த 1990 வடமாகாணத்திலிருந்து முஸ்லிம் மக்களை 24 மணி நேரத்தில் பலவந்தமாக வெளியேற்றிய சம்பவம் வரலாற்றில் கரைபடிந்த அத்தியாயமாக பதிவாகி இருக்கின்றது. கடந்த 2009 யுத்தம் முடிவுக்கு வந்ததன் பின்னர் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்தவர்களை மீள்குடியேற்றும் நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களை மீள்குடியேற்றுவதற்கான விசேட திட்டங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இருந்த போதிலும் நாட்டில் அமைதி ஏற்பட்டதை அடுத்து முஸ்லிம் குடும்பங்கள் தாங்களாகவே சொந்த இடங்களில் மீள்குடியேறியிருக்கின்றன. இவ்வாறு குடியேறியவர்களில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சுல்தான் முகமது சாலியும் ஒருவர்.
1990 நாங்கள் இங்கிருந்து ஒரு 2 மணி தேர்தல புலிகள் அச்சுறுத்தலின் பேர்ல வெளியேற்றப்பட்டோம். வெளியேற்றப்பட்டு நான் கல்புட்டியில போய் இருந்தேன். கல்புட்டியில இருந்து 2009 யுத்தம் முடிஞ்சது பிறகு யாழ்ப்பாணம் வந்தேன். என்னோட வீடுகள் எல்லாம் சிரமட்டமாக போட்டு போச்சு. இன்று வந்தனே வீடு சட்டை இல்லை. நாங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம். இங்குள்ள அரசு அதிகாரிகள் எங்களை இதெல்லாம் புறக்கணித்து வந்தாங்க. நாங்கள் இங்கிருந்து மீண்டும் திரும்பி போறது தான் அவங்க விரும்பினாங்க. எங்களுக்கு உதவி செய்யணும் தான் அவங்க இவ்வளவு. நான் குடும்பத்தோட ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறேன். சொந்த வீடு இடிக்கப்பட்டு கிடக்கு. இந்த கட்டையில கட்டத்துக்குரிய வசதி வாய்ப்புகள் இல்ல. நாம வீட்டு திட்டத்துக்கு போட்டோம். வீட்டு திட்டம் எனக்கு கிடைக்கல. 315 பேர் விண்ணப்பிச்சு 26 வீடு கிடைக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு இந்திய வீட்டு திட்டத்தின் கிடைச்சிருக்கு. வீடு அநேகமா கட்டி முடிஞ்சு மீதி ஆக்களுக்கு வீடு கட்டப்பட வேண்டியது அது சரியான தகவல்கள் இருந்தும் பிரதேச செயலாளர்களால் நிராகரிக்கப்பட்டு விட்டுட்டு.
என்றார் சுல்தான் முகமது சாலி அவர்கள். சுமார் 20 வருடங்களுக்கு பின்னர் தமது சொந்த இடமாகிய யாழ்ப்பாணத்திற்கு திரும்பி வந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களின் முஸ்லிம் சம்மேளன தலைவராகிய அப்துல் ஹமீத் ஜமால் மொஹிதீன் அவர்கள் உடைந்து போயுள்ள தனது வீட்டை திருத்த முடியாமல் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றார்.
1990 ஏறக்குறைய 3700 குடும்பங்கள் வெளியேறினாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு பிறகு இது 2 தலைமுறையை தாண்டி 8000 குடும்பங்கள் மட்டும் யாழ்ப்பாண முஸ்லிம்களுடைய குடும்பங்கள் வெளியிடங்கள்ல இருப்பாங்க. 2198 குடும்பங்கள் 2010-11 வந்து முழுவதுமாக இங்க பதிஞ்சாங்க. ஆனால் குறிப்பிட்ட காலங்களில் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவுகள் ஒன்றும் கொடுப்படையில் மற்ற மக்களுக்கு 25,000 ரூபாய் கூட கொடுத்தாங்க. அதுல 5,000 ரூபாய் சிலாக்களை கொடுத்து போட்டு மீதி ஆக்களை எல்லாம் கட் பண்ணி போட்டாங்க. இங்குள்ள சில அரசு அதிகாரிகள் செய்த உலைகள்னாலதான் நான் நினைக்கிறேன் அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட 400-450 குடும்பங்கள் மாத்திரம் தான் யாழ்ப்பாணத்துல முஸ்லிம்கள் வசிக்கிறாங்க.
சார், இப்ப வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு இந்த முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பாக இதன் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா?
இதுவரையில ஒரு மாற்றங்களும் ஒன்றும் நடைபெறவே இல்லை. மீள்குடியேற்ற அமைச்சால கூட இங்க ஒரு விதமான உதவிகளும் இன்னும் செய்யப்படவில்லை.
இப்ப பாத்தீங்கன்னா இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகள் அமைச்சர்களா இருக்கிறாங்க, முக்கியமான பதவிகள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஊடாக மீள்குடியேற்ற நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கா? அவங்க என்ன செய்யறாங்க?
எங்களோட வாக்குப்பலம் இல்லைன்றதுனால இந்த விதமான உதவிகளும் எங்களுக்கு கிடைக்கல.
என்றார் ஜமால் மொஹிதீன் அவர்கள். வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்திற்கு வடமாகாண சபை என்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என அந்த சபையின் ஆளும் கட்சியாகிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியைச் சேர்ந்த உறுப்பினர் அயூப் அஸ்மீன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
மத்திய அரசாங்கத்திற்கும் மாகாண அரசாங்கத்திற்கும் இடையிலே நிலவிய நீண்டகால முரண்பாடுகள் தற்போதைய நல்லாட்சி அமையும் வரை நீடித்திருந்தது. எனவே முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையின் கீழ் முஸ்லிம்களுடைய மீள்குடியேற்றம் தொடர்பான செயல்பாடுகளை இதன் பின்னர் முன்னெடுக்க முடியும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இருந்த பொழுதிலும் வடக்கு மாகாண சபையினுடைய ஆளும் தரப்பின் முஸ்லிம் உறுப்பினர் என்ற ரீதியில் மாகாண சபை அமைக்கப்பட்ட உடனேயே இது குறித்து நாங்கள் விரிவாக கலந்துரையாடி இருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்களும் இது தொடர்பாக கவனம் செலுத்துவதற்கு நாட்டம் கொண்டிருந்த பொழுதிலும் அதற்குரிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் பொருத்தமாக அமையாத காரணத்தினால் எங்களால் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது போயிற்று
என்றார் வடமாகாண சபை உறுப்பினர் அயூப் அஸ்மின் அவர்கள்.
விடுதலை புலிகளால் 25 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையின் வடபகுதியிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களின் நிலை இன்று எப்படி உள்ளது என்பது குறித்த தகவல்களை தந்தவர் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து இலங்கை தொடர்பான இந்திய செய்தி ஒன்று. இலங்கை விஷயத்தில் இந்திய அரசின் நிலைப்பாட்டை விமர்சிப்பதாக கூறப்படும் வேட்டி எனும் குறும்படத்தை இயக்கிய கௌதமன் விசாரணைக்காக தமிழக காவல்துறையினரால் அழைக்கப்பட்டுள்ளார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
வேட்டி என்கிற பெயரில் கல்லூரி மாணவர்களால் தயாரிக்கப்பட்ட குறும்படத்தை திரைப்பட இயக்குனர் வ கௌதமன் இயக்கியுள்ளார். இலங்கை தமிழர்கள் விவகாரத்தில் இந்திய அரசு கொண்டிருந்த நிலைப்பாட்டினை இந்த திரைப்படம் விமர்சிப்பதாகவும் கூறப்படுகிறது. இதே விவகாரம் தொடர்பாக இயக்குனர் வ கௌதமனிடம் தமிழக காவல்துறையினர் இன்று செவ்வாய்க்கிழமை விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டது. இது குறித்து அவரிடமே கேள்வி எழுப்பிய போது
காலையில ஒரு அதிகாரி என்ன கூப்பிட்டு இன்னைக்கு உங்களால வர முடியுமா, எந்த நேரத்துக்கு வர முடியும், நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு ரொம்ப தன்மையா தான் அவர் கேட்டார். நான் சொன்னா 4 மணிக்கு வரேன், சரி வாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. எங்க வரணும்னா கமிஷனர் ஆபீஸ் 2வது மாடினாரு. அப்புறம் வந்து நான் தயாராகிட்டு இருந்தேன், ஒரு 1:30 அவரு அழைச்சி இது மாதிரி நீங்க அங்க போக வேண்டாம் அப்படின்னாரு. வேற என்னங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துக்கு வரேன் இல்ல வேற ஏதாவது ஒரு இடத்துல சந்திக்கலாம்னு சொன்னாரு. நான் சொன்னேன் இல்ல நீங்க தான் சொன்னீங்க அங்கன்னு சொல்லி, அப்புறம் நீங்க கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லி இதுக்கு நடுப்புற பிரஸ் எல்லாமே என்னகிட்ட தொலைச்செடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க வர போறீங்களாமே, உங்களை கைது பண்ண போறதா அங்க கமிஷனர் ஆபீஸ்ல சொன்னாங்கன்னா தாராளமா செய்யட்டும், அதை நான் எதிர்கொள்ள தயாரா இருக்கேன், நான் 4 மணிக்கு கண்டிப்பா அங்க வருவேன் அப்படின்னு சொல்லி நான் காத்துட்டு இருக்கிறப்பதான் இவர்கிட்ட இருந்து கால் வந்தது. அவர் வந்து இல்லங்க உங்களை விசாரிக்க வேணாம், இதை வந்து இதோட நிறுத்திக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன் 4 மாசம் கழிச்சு இப்ப வந்திருக்கீங்க, ஒரு இன்னும் 4 மாசம் கழிச்சு மறுபடியும் நீங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா இல்ல அப்படின்னாரு.
உங்ககிட்ட வந்து காவல்துறையினர் மேற்கொள்ளப்படவிருந்த விசாரணை வந்து ஊடகங்கள்ல வெளியான காரணத்தினாலதான் இன்றைய விசாரணை வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா?
அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க என்கிட்ட. நான் அதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு நான் தயாரா இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் வந்து ஒரு படைப்பை செஞ்சுட்டு ஓடி ஒளியறவன்ல, என் மண்ணுக்காக செஞ்ச படைப்புல நான் செஞ்சு முடிச்சுட்டு என் மண்ணிலேயே நான் கம்பீரமா நினைப்பேன். அது நான் வெறும் ஏதோ தமிழ்நாடு அரசை எதிர்த்து மட்டும் எடுத்த படைப்பு இல்லை, அது தமிழ்நாடு அரசுங்கிறது ஒரு சின்ன ஒரு இதுதான். ஆனா நான் உண்மையிலேயே இப்ப சொல்றேன், நேரடியா சொல்றேன், இந்திய அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எங்களுடைய உரிமையை மறுக்கப்பட்டதை, எங்களுடைய உயிர்கள் கொல்லப்பட்டதை, கொல்ல காரணமாக இருந்ததை, அதற்கு காரணமானவர்கள் யாரோ அவங்களத்தான் நான் இதை சொல்லியிருக்கேன். அது யாரெல்லாம் காரணம் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் அது பொருந்தும்.
உங்களுடைய இந்த குறும்படத்துக்கு முறைப்படியான தணிக்கைகள் செய்யப்பட்டிருக்கா?
குறும்படத்துக்கு தணிக்கை என்பது தமிழ் மண்ணுலங்கிறது இல்லை, உலகம் முழுக்க எங்கேயுமே ஒரு கட்டாயம்ங்கிறது இல்லை. விருதுக்கு குறிப்பாக வரையறுக்கப்பட்ட விருதுக்கு யார் கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது சென்சார். இன்னொரு விஷயம், நான் வந்து எங்கேயும் அதாவது ஒரு உள்ளரங்கத்துல போடுறதுங்கிறது அதுக்கு ஒரு 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 அனுமதி இருக்கு. ஆக இதை வெளியில கொண்டு வந்து பப்ளிக்கா நான் எந்த இடத்துலயும் போடல. அப்படி வெளியில போடும்போதுதான் அது போலீஸ் பர்மிஷனுக்கு போகும், போலீஸ் பர்மிஷன் கேட்பாங்க என்ன இருக்குதா ஒருவேளை அப்படின்னு, சென்சார் அனுமதி சான்றிதழ் இருக்குதான்னு கேட்பாங்க. இதை நான் எங்கேயும் வெளியே எடுத்துட்டு போல இது வரைக்கும்
என்றார் வேட்டி என்கிற குறும்படத்தை இயக்கியுள்ள வ கௌதமன்.
இதனிடையே புதுடில்லியில் உள்ள கேரள அரசின் விருந்தினர் இல்லத்தில் மாட்டிறைச்சி பரிமாறப்பட்டது என்று கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டுள்ளது. சிலர் கைதும் செய்யப்பட்டுள்ளார்கள். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் மீண்டும் ஜெயக்குமார்.
டெல்லியில் அமைந்துள்ள கேரளா ஹவுஸ் எனப்படும் அம்மாநில அரசின் விருந்தினர் இல்லத்தில் மாட்டு இறைச்சி உணவு குறித்தான சோதனை நடத்தப்பட்டதற்கு முதல்வர் உம்மன்சாண்டி கண்டனம் வெளியிட்டுள்ளார். கேரளா அரசின் விருந்தினர் இல்லத்தில் உள்ள ஊழியர்கள் உணவு விடுதியில் மாட்டு இறைச்சி என்கிற பெயரில் பசுவின் இறைச்சி உணவாக அளிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை கூறிய வலதுசாரி இந்து பிரிவினர் அந்த உணவு விடுதிக்குள் நுழைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எதிர்ப்பு தெரிவித்த கும்பலிலிருந்து இந்து சேனா அமைப்பை சேர்ந்த விஷ்ணு குப்தா என்பவர் காவல்துறையிடம் புகார் ஒன்றையும் தெரிவித்தார். அப்பகுதிக்கு விரைந்து சென்ற டெல்லி காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுக்க முயன்றனர். தொடர்ந்தும் அந்த கோஷ்டியினர் தங்களது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ரகளையில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அந்த உணவு விடுதியின் உள்ளே சோதனைகளை மேற்கொண்டார்கள். அங்கு பசுவின் இறைச்சி பயன்பாடு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்ட பின்னர் நிலைமை சீராகியது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கண்டனம் வெளியிட்டுள்ள கேரள மாநில முதல்வர் உம்மன்சாண்டி அரசாங்கத்தின் உணவு விடுதியில் டெல்லி காவல்துறையினர் சோதனை நடத்தியது தவறு என்றார். மேலும் வர்த்தக ரீதியிலான உணவு விடுதிகளில் சோதனை செய்வது போன்று அரசாங்கத்தின் உணவு விடுதியில் சோதனைகளை மேற்கொள்ள முடியாது என்றும் உரிய நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது டெல்லி காவல்துறையினரின் கடமை என்றும் தெரிவித்தார். இதே விவகாரம் தொடர்பாக உம்மன்சாண்டி இன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் பிரதமர் தலையீட்டு இதுபோன்ற தவறுகள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க தடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் டெல்லி கேரளா இல்லத்தில் அப்போது நிலவிய பதற்றத்தை போக்கவே காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டதாக கூறி டெல்லி காவல்துறையின் துணை ஆணையர் ஜதின் நர்வால் விளக்கம் அளித்துள்ளார். தொடர்ந்தும் கூட இந்த விவகாரத்திற்கு பல்வேறு தரப்புகளிலிருந்து கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டுதான் வருகிறது. குறிப்பாக கேரள மாநில இடதுசாரி கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கேரளா ஹவுஸ் முன்பாக கூடி தங்களது எதிர்ப்பு கோஷங்களை ஒலித்தனர்.
புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார் வழங்கிய செய்திக்குறிப்புகளை கேட்டீர்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் தலைவர்கள் பங்கு பெறும் இந்திய ஆப்பிரிக்க உச்சி மாநாடு இந்திய தலைநகர் புதுடில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டின் மூலம் இந்தியா ஆப்பிரிக்கா இடையேயான அரசியல் பொருளாதார உறவுகள் மேம்படும் என்று அரச தரப்பு கூறுகிறது. இந்நிலையில் இந்த மாநாடு எந்த அளவுக்கு யதார்த்த ரீதியில் பலனை அளிக்கும் என்று இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக சபையின் செயற்குழு உறுப்பினர் எம் ஜே ரஹ்மான் அவர்களிடம் கேட்டேன்.
இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் கேட்டீங்கன்னா, சைனா வந்து எக்கச்சக்கமா வந்து அங்க வந்து இது டெவலப் பண்ணிருக்கு ஆப்பிரிக்கால, இந்தியா வந்து அவ்வளவு பண்ணதே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த மாநாடு இருந்து எப்படின்னா 54 கண்ட்ரிக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, பெரிய பெரிய டிப்ளமேட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்தியா வந்து அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு டூ சம் பிசினஸ் தேர். சைனா வந்து கிட்டத்தட்ட பாருங்க $200 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல, ஆனா இந்தியா வந்து ஒண்ணுமே பண்ணல. ஆக்சுவலி இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சமீட்னால வந்து என்னன்னா பிசினஸ் எக்ஸ்சேஞ்சஸ் நெட்ஒர்க்கிங் இதெல்லாம் ஆனதால இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டோர் ஓபன் ஆகுது. இப்போ அங்க வந்து இந்தியன்ஸ் கேன் டெய்லி டூ லாட் மெனி திங்ஸ் பேஸ்ட் ஆன் தட். இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் சமிட் இது.
ஆனால் ரஹ்மான், இப்போ பாத்தீங்கன்னா சைனா வந்து பல வருஷமா ஆப்பிரிக்கால முதலீடு செய்யறாங்க, ஆப்பிரிக்காவோட அரசியல் தொடர்புகளை நல்லா மேம்படுத்தி வராங்க. ஆனா அரசியல் விஷயமாகட்டும் வர்த்தக விஷயமாகட்டும் ஏன் இவ்வளவு நாள் இந்தியா ஆப்பிரிக்காவோட அந்த உறவுகளை பலப்படுத்தல?
இந்தியா வந்து ஒன்லி வெஸ்டர்ன் கண்ட்ரி தான் கான்சென்ட் பண்ணுவான், ஏதாவது இருந்தா ஃபர்ஸ்ட் வந்து யுஎஸ் ஓடுவான், யூகே ஓடுவான், யூரோப் ஓடுவான். இந்தியா வந்து பேசிக்கலி வந்து ஒண்ணு கல்ஃப் பக்கம் பார்த்ததே இல்ல, ஆப்பிரிக்கா பக்கம் பார்த்ததே இல்ல. இப்போதான் இவனு வந்து
இந்தியாவில போட்டி போட முடியுமா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி?
முடியவே முடியாது சார். அது வந்து ஸ்லோலி 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 போயிட்டு அது வந்து இன்னும் ஒரு 10 வருஷம் போறோம் இந்தியாவுக்கு. இப்ப பாருங்க சார், சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். இப்ப நம்ம சைனாவோட போட்டி போட முடியவே முடியாது, அந்த பேஸ் வந்து போட்டிக்க முடியாது. இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா பேபி ஸ்டெப் நர்சரி மாதிரி போறோமா. இந்த பேபி ஸ்டெப்ஸ் இருக்கு, ஸ்லோலி ஸ்லோலி போயிட்டு மேபி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பக்கம் கொஞ்சம் அப்படி பக்கம் போலாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு சைனா இருக்க. இன்னைக்கு கிரிக்கெட் ட்ரிப் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும் நமக்கு. ப்ராப்ளம் என்னன்னா, இங்க வந்து ரொம்ப ரெட் டேபிஷன் இருக்கு. ஒன் ஸ்டாப் ஷாப் எங்க இருக்கு இந்தியால, எல்லாம் பேசுறது தான். இந்தியா வந்து ஸ்லோ, சைனா மாதிரி பட்டாபட்டு வர்றது கஷ்டம் சார். இன்னைக்கு சைனா இருக்க தகுதி வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரும்.
இப்ப இந்தியாவில வந்து இவ்வளவு அரசியல் குறுக்கீடுகள், நிர்வாக ரீதியான பிரச்சனை, நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெட் டேபிசம்லாம் இருந்தா, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு வந்து இந்த மாநாட்டுல உங்களை போன்றவர்கள் அழுத்தம் கொடுப்பீங்களா அதெல்லாம் சரி பண்ணணும்னு?
டெஃபினெட்லி டெஃபினெட்லி, நாங்க வந்து அது வந்து டே ஒன் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கான்சென்ட் நாங்க என்ன சொல்றோம்னா, ஆல் கிளியரன்ஸ் விசா விசா எல்லாமே வந்து ஈஸி பண்ணி விட்டுரு. சோ தட் இந்தியன் வந்து இந்தியா வந்து அங்க ஆப்பிரிக்கா போனா இமீடியட்லி ஒரு ஸ்டாப் ஷாப்ல அவங்க போனோம். அதே மாதிரி ஆப்பிரிக்கா நீங்க வரணும்னா லெட்டிங் கம், நாங்க நிறைய ஆர்கனைஸ் பண்றோம், ஆப்பிரிக்கன்ஸ் இங்க ஃபெசிலிட்டேட் பண்றோம். பட் திங்க் இட் வாட், நாங்க வந்து வி ஆர் பிரஷரைசிங் சோ மச் கவர்மெண்ட் சொல்றோம், ஏப்பா நீங்க எல்லா இதுவும் ஈஸி பண்ணுப்பா, ஒன் ஸ்டாப் ஷாப் ஒரு கவுண்டர் மட்டும் ஓபன் பண்ணுப்பா. இப்போ வந்து ஸ்டேட் எல்லாம் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் எல்லாம் இன்வெஸ்ட் பஞ்சாப்னு ஒன்று வச்சிருக்கான், அவன் ராஜஸ்தான் வச்சிருக்கான். சோ ஸ்டேட் எல்லாம் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப்னு வாங்கி வச்சிருக்கான். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன் ஸ்டாப் ஷாப்னு வை, அவனுக்கு வரணும் இமீடியட்லி வரணும், நேரம் ஏர்போர்ட் வந்து அவனுக்கு இதா கூட அந்த ஒரு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ
இப்ப இந்திய அரசாங்கம் வந்து இவ்வளவு விஷயங்கள்ல முன்னெடுப்பு செய்யணும்னா, அதே வேளையில ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாட்டு அரசாங்கங்களும் அவங்களும் அவங்க பாலிசி எல்லாம் மாத்தணும் இல்லையா?
அவங்களும் மாத்தணும், டெஃபினெட்லி மாத்தணும். ரெண்டுமே சார், இந்தியா ஆப்பிரிக்கா நேச்சுரல் பிரதர்ஸ் மாதிரி ஆகணும். அப்போதான் சார் ட்ரேட் எல்லாம் பைலேட்டரல்ஷிப் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். பி டு பி இருக்கு, பொலிட்டிக்கல் மீட்டிங்கா இருக்கு, சோசியல் மீட்டிங்ஸ் இருக்கு, கெட் டுகெதர் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது வந்து கமிங் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டெய்லி.
இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக சபையின் செயற்குழு உறுப்பினரான எம் ஜே ரஹ்மான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக. அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் புவி வெப்பமடைவது தொடர்பான செய்தி ஒன்று. புவி வெப்பமடையும் போக்கு இப்படியே நீடித்தால் உலகின் சில பகுதிகளில் மனிதர்கள் திறந்த வெளியில் நடமாடவே முடியாது என்று புவி வெப்பமடைதல் தொடர்பான அமெரிக்க ஆய்வு ஒன்று எச்சரித்திருக்கிறது. அதிகரித்த சூரிய வெப்பத்தோடு காற்றின் ஈரப்பதத்தின் அளவும் அதிகரிக்கும் பொழுது அவற்றின் கலவையானது திறந்த வெளியில் மனிதர்கள் நடமாட முடியாத ஒரு சூழலை உருவாக்கும் என்று இந்த ஆய்வு தெரிவித்திருக்கிறது. மனித உடலின் வெப்பம் குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக உயராமல் தடுக்கும் முகமாக மனித உடல் வேர்வையை சுரந்து தன்னைத்தானே குளிர்வித்து தற்காத்து கொள்ளும் தன்மை கொண்டிருக்கிறது. ஆனால் திறந்த வெளியின் சூரிய வெப்பமும் காற்றின் ஈரப்பதமும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அதிகரிக்கும் பொழுது மனித உடலானது வியர்வையை சுரந்து தன் வெப்பத்தை அதிகரிக்காமல் தடுக்கும் தன்மையை இழந்துவிடும் என்று இந்த ஆய்வறிக்கை கூறியிருக்கிறது. அமெரிக்க ஆய்வாளர்கள் செய்திருக்கும் இந்த ஆய்வு வளைகுடா நாடுகளின் நிலைமையை முன்னிலைப்படுத்தியிருக்கிறது. அதிகரித்த கரியமில வாயு உள்ளிட்ட புவியை வெப்பமடையச் செய்யும் கார்பனின் வெளியேற்றம் சுற்றுச்சூழலில் கலக்கும் போக்கு இப்படியே நீடித்தால் தற்போது புவி வெப்பமடையும் வேகமும் இப்படியே தொடரும் என்று தெரிவித்திருக்கும் இந்த ஆய்வு, அப்படி நடக்கும் பட்சத்தில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் வெப்பக்காற்று வீசும் பொழுது வளைகுடா நாடுகளில் திறந்தவெளி வெப்பத்தின் அளவை மனித உடலால் தாங்கவே முடியாத நிலைமை தோன்றும் என்று எச்சரித்திருக்கிறது. இந்த விபரீதத்தை தடுக்க வேண்டுமானால் சுற்றுச்சூழலில் கலக்கும் கரியமில வாயு உள்ளிட்ட கார்பனின் அளவை வெகுவாக குறைக்க வேண்டும் என்றும், அப்படி செய்தால் மட்டுமே புவியின் வெப்பத்தை பாதுகாப்பான அளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் இந்த ஆய்வை முன்னெடுத்த விஞ்ஞானிகள் அரசுகளுக்கு பரிந்துரை செய்திருக்கிறார்கள். பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவு வகைகளை உண்பது புற்றுநோயை உண்டாக்கும் என்று கூறுகின்ற உலக சுகாதார நிறுவனம், சிவப்பு இறைச்சி வகைகளை உண்பது அந்த ஆபத்தை மேலும் அதிகரிக்கும் என்று முடிவு செய்திருக்கிறது. தினமும் 50 கிராம் அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை உண்பது குடல் புற்றுநோய் ஆபத்தை 18% அதிகரிக்கும் என்றும் அந்த நிறுவனம் கண்டறிந்திருக்கிறது. இது தொடர்பான பிபிசியின் செய்திக்குறிப்பை வழங்குகிறார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
உடலுக்கு புரதச்சத்து, பலருக்கும் அலாதி பிரியமான உணவு, ஆனால் அதிகம் சிவப்பு இறைச்சி உண்பது மோசமான ஆரோக்கிய கேட்டுக்கு காரணமாகுமா என்பதுதான் கேள்வி. புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய சிகரெட், ஆஸ்பெஸ்டோஸ் போன்றவற்றின் பட்டியலில் இப்போது இந்த சிவப்பு இறைச்சியையும் சேர்க்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கிறது. இறைச்சி பதப்படுத்தப்படும் அளவுக்கு அதில் புற்றுநோய் காரணியான காசினோஜெனிக் ரசாயனத்தின் ஆபத்தும் அதிகம். அதாவது உப்புக்கண்டம், காய வைத்தல், ஊற வைத்தல், சுவையூட்டிகளை சேர்த்தல், இப்படி பல வழிகளிலும் ஆபத்து வருகிறது.
There is stronger evidence for a link with processed meat, so things like bacon, sausages, where there's been some processing involved.
பதப்படுத்தப்பட்ட இறைச்சிக்கும் புற்றுநோய்க்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதற்கு உறுதியான ஆதாரம் இருக்கின்றது. பேக்கன், சாசேஜ் போன்ற பதப்படுத்தல் நடந்துள்ள உணவுப் பொருட்களுக்கும் குடல் புற்றுநோய்க்கும் தொடர்பு உள்ளது. எனவே ஆடு மாடு போன்ற சிவப்பு இறைச்சியை அல்லது பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்பவராக இருந்தால் அவற்றின் அளவை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும்
என்றார் கேன்சர் ரீசர்ச் யூகே நிறுவனத்தைச் சேர்ந்த நிக்கி ஸ்மித். அதிகம் சிவப்பு இறைச்சி வகைகளை உண்பது இருதய நோய் போன்ற நோய்கள் ஏற்படும் ஆபத்தை அதிகரிக்கக்கூடும் என்று மருத்துவர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ளனர். ஒரு நாளைக்கு ஒருவர் சிவப்பு இறைச்சி 70 கிராம் அளவுக்குள், அதாவது 2 சோசேஜ்கள் அளவுக்குத்தான் உண்ண வேண்டும் என்ற அறிவுரை இருக்கிறது. ஆனால் அந்த அளவை அரைவாசியாக குறைப்பது நோய் ஆபத்துக்களை இன்னும் குறைக்கும் என்று ஆய்வு கூறுகிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கை முடிவுகளை அனுபவ ரீதியற்ற வெறும் கோட்பாட்டு ரீதியானவை என்று இறைச்சி உற்பத்தியாளர்கள் விமர்சித்துள்ளனர். தினசரி அளவுக்கு அதிகமாக இறைச்சி உண்பவர்களுக்கு ஆபத்து இருந்தாலும் அளவோடு உண்டால் அது ஒரு சுவை உணவு என்பதுதான் அவர்களின் வாதம்.
பிபிசியின் செய்தியை தமிழில் தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. முதலைகள் ஒரு கண்ணை திறந்தபடி தூங்கும் திறன் படைத்தவை என்றும், அப்படி அவை தூங்கும்பொழுது அவற்றின் மூளையின் சரிபாதி மட்டும் உறங்கி மறுபாதி மூளை விழிப்புடனே இருக்கக்கூடும் என்றும் ஆஸ்திரேலிய ஆய்வு ஒன்று தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் ஜோனத்தன் வெப்பின் செய்திக்குறிப்பை தமிழில் தருகிறார் பிரதீபன் புனிதசீலன்.
முதலைகள் ஒரு கண்ணை திறந்தபடி தூங்கும் திறன் படைத்தவை என ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிவரும் ஆய்வு ஒன்று தெரிவிக்கிறது. டால்பின்கள் உட்பட இவ்வாறான திறனுடைய பறவைகள் ஊர்வன மற்றும் மிருகங்களின் பட்டியலில் தற்போது முதலைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இளம் உவர்நீர் முதலைகள் ஆய்விற்குட்படுத்தப்பட்டன. ஆய்வின் போது புறச்சூழலில் மனித நடமாட்டத்தை அவதானிக்கும் வகையில் முதலைகள் தமது ஒரு கண்ணை திறந்தவாறே தூங்கியதாக கண்டறியப்பட்டுள்ளது. தூங்கும்போது சமயத்திற்கு ஏற்றாற்போல அவதானிக்கும் விதமாக ஒரு கண்ணை அவை பழக்கப்படுத்திக் கொண்டும் உள்ளன என தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்த ஆய்வுகளை மேற்கொண்ட ஆய்வாளர்கள் இரவு பகலாக அவற்றை அவதானித்தனர். இதன்போது மனித நடமாட்டம் தென்பட்ட இடத்தை முதலைகள் உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருந்ததாகவும், அங்கு எவரும் இல்லாத வேளைகளிலும் கூட கண்ணை திறந்து கொண்டும் குறித்த இடத்தை நோக்கி பார்த்துக் கொண்டே இருந்ததாகவும் குறிப்பிட்டனர். அவை தமக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான ஆபத்துகள் குறித்து விழிப்பாக உள்ளமையே இதற்கு காரணம் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டனர்.
பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் ஜோனத்தன் வெப்பின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல் ஆர் ஜெகதீசன். இனி தற்பொழுது வந்துள்ள செய்தி ஒன்றினை பார்ப்போம். மாலத்தீவின் துணை அதிபர் அகமத் அதீபை பதவி நீக்கம் செய்யும் பிரேரணை ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. நாட்டின் அதிபர் அப்துல்லா யாமீனை கொலை செய்ய முயன்றார் என்னும் சந்தேகத்தின் பேரில் துணை அதிபர் 3 நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டார். அவரை பதவி நீக்கம் செய்ய விவாதிப்பதற்கு தேவையான ஆதரவை அரச ஆதரவு உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் பெற்றுள்ளார்கள். இதனிடையே துணை அதிபர் ஆளும் கட்சியிலிருந்து நேற்று நீக்கப்பட்டார். கடந்த மாதம் அதிபரை ஒரு குண்டுவெடிப்பின் மூலம் கொலை செய்ய முயன்றார் என்று துணை அதிபர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்கள் நாளை. இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.